திரைக்கு வந்த இலக்கியம். இன்று தில்லானா மோகனாம்பாள்.
அன்று ஐப்பசி வெள்ளிக்கிழமை. நல்லூர் கந்தசாமி கோயிலை சுற்றி ஏராளமான கூட்டம். கோவிலில் இருபுறமும் உள்ள அசையா மணிகள் வாருங்கள் ஓடி வாருங்கள் என்று சொல்லி ஓம் ஓம் என எங்கும் ஒலித்தன. மனோரா போலிருக்கும் அந்த மணிமண்டபத்தின் பக்கத்தில் இரண்டு பேர்கள் மணி அடித்து கொண்டே இருந்தார்கள். கோயிலின் முன் மண்டபத்தில் ஏராளமான கேஸ் லைட்டுகள் பொருத்தி வைக்கப்பட்டிருந்தன. பக்கத்தில் இருந்த தேர்முட்டி மீது கூட மக்கள் உட்கார்ந்திருந்தார்கள். வீரமாக அழியம்மன் கோவில் வரை ஜனத்திரள் தாங்காது இருந்தது. பருத்தித்துறை போகும் சாலை நெடுகிலும் கூட்டம். உடுவில் இணைவில் காங்கேசன்துறை, கொக்குவில் திருநெல்வேலி, கோப்பாய், மானிப்பாய், சுண்ணாகம், யாழ்ப்பாணம் முதலிய இடங்களிலிருந்து எல்லாம் எறும்புச்சாரி வருவது போல் மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். கோவிலின் வாசலில் வெற்றி வடி வேலனை, வினதியிற்கும் கந்தனை ஆரம்புவ கோலத்தில் அலங்கரித்து மயில் வாகனத்தில் ஆரோகணிக்கச் செய்திருந்தார்கள். அந்த சமயத்தில் சண்முக சுந்தரத்தின் நாதசுரத்திலிருந்து அழகான பாடல் ஒன்று வெளிப்பட்டது. ஆறுமுகன் ஏறு மயிலே ஆடிவா 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 என் முன்னே என்று வசந்தா ராகத்தில் ஒரு தமிழிசை பாடல் முழங்கியது. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகின. அத்தனை பேர்களுக்கும் கண்ணீர் அருவி வழிந்தது. தமிழ்தாயின் திருமகன், கலைஞனுக்கெல்லாம் கலைஞன் சண்முக சுந்தரத்தின் தேன் பொழியும் குழலில் இருந்து அடுத்ததாக நல்லூர் வளர்கந்தனே, திரு நாரணன் மருகனே, முருக குகனே, நல்லூர் வளர்கந்தனே என்று தோடி ராகத்தில் பல்லவியை வாசித்தான் சண்முக சுந்தரம். இதுவரை ஆடியும் பாடியும் நின்ற அத்தனை மக்களும் இப்பொழுது அசையாமல் நின்றார்கள். இப்படி யாழ்ப்பாணத்து அன்பர்களை தன் இசையால் கட்டி போட்ட அந்த சண்முக சுந்தரம் யார்?
சபையோர்களுக்கு வணக்கம். நாதஸ்வர சக்கரவர்த்தி சிக்கல் சண்முக சுந்தரம் வாசிக்க நாட்டிய பேரொளி தில்லானா மோகனாம்பாள் ஆட போறாங்க. இந்த பொன்னான நிகழ்ச்சிக்கு மகாகணம் பொருந்திய மாட்சுமி தங்கிய மதன்பூர் மகாராஜா அவர்கள் தலைமை வகிக்க ஒப்புக்கொண்டது இன்னொரு விசேஷம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு கலைஞர்கள வாழ்த்து முடியா கேட்டு.
ஆமாம், ஐப்பசி வெள்ளியன்று நல்லூரில் நாதஸ்வரம் வாசித்தவர் சிக்கல் சண்முக சுந்தரம் அவர்கள். கூடவே தில்லானா மோகனாம்பாளும் அவரவர் தம் கோஷ்டிகளும் நல்லூருக்கு வந்திருக்கின்றார்கள். கலைமணி என்ற பெயரில் தான் எழுதிய தில்லானா மோகனாம்பாள் என்ற நாவலில் அந்த கற்பனை மனிதர்களை நல்லூருக்கு கூட்டி வந்திருக்கின்றார் நாவலாசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். நான் முதலில் படித்தது தில்லானா மோகனாம்பாள் நாவலில் வரும் ஒரு பகுதி. நாவல் சொல்லும் கதையின்படி மைசூர் மகாராஜாவிற்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக சில மாதங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் நாதஸ்வர நாட்டிய குழுவினர். இவர்களை கப்பலில் ஏற்றிக்கொண்டு கல்கத்தாவிலிருந்து சென்னை வந்து, சென்னையிலிருந்து கொழும்பு போய், கொழும்பிலிருந்து சீமைக்கு செல்வது மகாராஜாவின் திட்டம். பயணத்தின் போது கப்பலில் ஏற்பட்ட சில தன்மான பிரச்சனைகளினால் சண்முக சுந்தரம் மோகனாம்பாள் குழுவினர் இடைநடுவில் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு கொழும்பு துறைமுகத்தில் இறங்கி விடுகின்றார்கள். இவர்களை சட்ட ரீதியாக காப்பாற்றி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் கொழும்பின் பிரபல தொழிலதிபரும் பல தேயிலைத் தோட்டங்களின் உரிமையாளருமான சிறிமான் சிட்டம்பலம் குமாரசாமி அவர்கள். அவரும் அவருடைய மகள் சிவகாம சுந்தரியுமாக சேர்ந்து இந்த கலைஞர்களை பத்திரமாக யாழ்ப்பாணம் கூட்டி வந்து தங்கள் சொந்த வீட்டிலேயே சில காலம் தங்க வைக்கின்றார்கள். இது திரைப்படத்தில் வராத மூல நாவலில் வரும் சம்பவங்கள். மொத்தமாக 1300 மேற்பட்ட பக்கங்கள், 161 அத்தியாயங்கள், 2 பாகங்கள் என வெளிவந்த பெரிய நாவலான தில்லானா மோகனாம்பாளை 3 மணி நேரத்திற்குள் சகலவிதமான ரசிகர்களும் ரசிக்கும் வண்ணம் திரைக்கதையாக்கி திரைக்காவியமாக தந்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் என்றென்றும் பாராட்டுக்குரியவர். திரைப்படமும் நாவலைப் போலவே இந்த மோதலில் இருந்தே தொடங்குகின்றது.
அதோ அந்த வேட்டு சத்தத்துக்கு உங்க மோகன் ஆடட்டும், நாங்க வர்றோம்.
ஏ, வேட்டு சத்தத்துக்கு ஆட முடியாதா? அலையினுடைய ஓசைக்கும் மரத்தினுடைய அசைவுக்கும் பறவையினுடைய ஒலிக்கும் பெருத்த மழையினுடைய சத்தத்துக்கும் பெருத்த இடியோசைக்கும் ஆடலாம். எல்லாத்துலயும் ஒரு லயம் இருக்குன்னு அவருக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க மாமா.
மாமா
என்ன உங்களுக்கு மாமா தானா?
வார்த்தைகளை அளவோட நிதானமா பேச சொல்லுங்க. இந்த பொண்ணு
சிக்கலா சிக்கலா பேசும்போது நாங்களும் அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும்.
அம்மா, எங்க நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க பரதம்.
கிடையாது, எங்க பரதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க நாதம்.
கிடையவே கிடையாது, உலகத்தின் ஜீவநாடியே நாதம் தான். மோகனா, நான் என்னுடைய நாதஸ்வரத்துல ஒரு தில்லானா வாசிக்கிறேன், அதுக்கு உன்னால நாட்டியம் ஆட முடியுமா?
நானும் என் காலில சிலங்கையை கட்டிட்டு ஒரு மேடையில ஆடுறேன், அதுக்கு உங்களால நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா?
வாசிட்டா
நான் ஆடிட்டா?
நீ ஆடிட்டா அண்ணிலிருந்து நான் நாதஸ்வரத்தையே தொடறதில்ல.
நீங்க வாசிட்டா அண்ணிலிருந்து நான் காலில சிலங்கையை கட்டறதில்ல.
அப்படியா?
அப்படிதான்.
சந்தோஷம்,
சந்தோஷம்.
இது திரைப்படத்தில் எடுக்கப்பட்ட சபதம். நாவலில் ஒரு சிறு வித்தியாசம். போட்டியில் தான் ஆடப் போகும் நாட்டியத்திற்கு பாரி நாதஸ்வரத்தில் தான் தில்லானா வாசிக்க வேணும் என்பது மோகனாவின் நிபந்தனை. சிக்கல் சண்முக சுந்தரமோ திமிரி நாயனத்தில் தான் தேர்ச்சி பெற்றவர். அதனாலேயே மோகனா அப்படி நிபந்தனை வைத்தாள். நாதஸ்வரத்தில் பாரி திமிரி என்று இரண்டு வகைகள் இருந்தன. அவற்றை ஒருங்குபடுத்தி தற்பொழுது பலராலும் வாசிக்கப்படும் நாதஸ்வரமாக 40ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் மாற்றி அமைத்தவர் நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள். இவரை மனதில் உருவகித்துத்தான் கற்பனையில் சிக்கல் சண்முக சுந்தரம் என்ற பாத்திரத்தை உருவாக்கியிருந்தார் கொத்தமங்கலம் சுப்பு. நாவல் தொடங்குவதற்கு முன்னர் அதில் இடம்பெறப்போகும் பிரதான பாத்திரங்களின் குணாதிசயங்களை பற்றிய சிறிய அறிமுக படலம் இடம்பெற்றிருக்கின்றது. நாவலில் கதாசிரியர் எழுதிய அத்தனை பிரதான பாத்திரங்களையும் அச்சொட்டாக அதே பாணியில் தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்திருக்கின்றார் ஏ.பி. நாகராஜன் அவர்கள். அதிலும் குறிப்பாக இந்த பாத்திரம் கதையிலிருந்து உயிர் பெற்றெழுந்து வந்து பேசுவது போல் அதே பாணியிலேயே பேசுகின்றது.
அம்மா யாரு?
தரகாட்டம்,
பொய்க்கால் குதிரை, சதுர்கச்சேரி, ஒண்ணு விடுறதில்ல, சகலகலாவல்லி
ஆட்டத்துல பேரு போனவன்.
நாவலிலும் இந்த ரயில் காட்சி இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் திரைப்படத்தில் கொஞ்சம் சுவை கூட்டி தந்திருக்கின்றார் இயக்குனர் ஏ.பி.
நாகராஜன்.
இதே போல் புகை வண்டியில் இடம்பெறும் முக்கியமான இந்த காட்சியை விதம்விதமான கற்பனை ஜோடனைகளுடன் இரண்டு பக்கங்களுக்கு மேல் எழுதியிருக்கின்றார் கொத்தமங்கலம் சுப்பு. கம்பர் சொல்வாரே, கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட என்று. அதே போல அதே உணர்வினை ஒரு சில வினாடிகளுக்குள் தங்கள் நடிப்பு திறமையால் வெளிப்படுத்தி இன்னமும் பலரது மனங்களில் பசுமையாய் வாழ்கின்றார்கள் நடிகர் திலகம், சுவாஜி கணேசனும், நாட்டிய பேரொளி பத்மினியும்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம்.
ஏம்மா, அவர் கோயில்ல வாசித்தாரா?
ஆமா, மனசு சரியில்லை, கொஞ்ச நாளி வாசிச்சு.
அங்க யாரும் தேங்காய் அங்க உடச்சிருக்க கூடாது. நீங்க வாசிட்டு இருக்கும்போது வேற எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு தான் கோவம் வந்துருமே. அடிக்கடி கோவம் வந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது.
என்ன செய்யறது, வித்தக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா நான் என்னையே மறந்துடுறேன்.
நாவலில் வரும் சண்முக சுந்தரத்திற்கும் திரையில் வரும் சண்முக சுந்தரத்திற்கும் சில சிறிய வேறுபாடுகள் உண்டு. நாவலில் வரும் சண்முக சுந்தரம் தலைமுடியை நீளமாக வளர்த்து பெண்களைப் போல் கொண்டை போட்டிருப்பார். அத்தோடு நல்ல வாய்ப்பாட்டுக்காரரும் கூட. கதிர்காம கந்தனை தரிசிக்கும் பொழுது நாதஸ்வரம் வாசிக்காமல் திருமகள் உலாவும் இருப்புய முதாரி என்ற திருப்புகழை வாயார மனமுருக பாடியதாக நாவல் சொல்கின்றது. ஆனால் திரைப்படத்தில் அவரை நாதஸ்வர வித்வானாக மட்டுமே காட்டப்படுகின்றது. வாய்ப்பாட்டுக்காரராக காட்டியிருந்தால் படத்தில் சிலவேளை டூயட் பாட வைத்திருக்க வேண்டுமென்று ஏ.பி. நாகராஜன் எண்ணினாரோ தெரியவில்லை. சுவாதி வாய் அசைத்து பாடாத திரைப்படங்களில் தில்லானா மோகனாம்பாளும் ஒன்று. படத்திலும் சரி நாவலிலும் சரி சண்முகத்திற்கும் மோகனாவிற்கும் அடுத்தபடியாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தென்படும் ஒரு பாத்திரம் இவர்.
இன்று ஒரு பொன்னாள், நாதஸ்வர சக்கரவர்த்தி சண்முக சுந்தரம் தில்லானா வாசிக்க நாட்டிய கலையரசி மோகனா அதற்கு தகுந்தாற் போல் ஆட வேண்டும். இதுவே போட்டியின் தாராந்தம்.
இந்த கோவில் பேஷ்காரங்கிற முறையில சொல்றேன், இந்த போட்டி இங்க நடக்கக்கூடாதுன்னு கண்டிப்பான முறையில நான் ஆட்சேபிக்கிறேன்.
இதன் காரணத்தை நான் அறியலாமா?
எந்த மொழி வேற? பரதேசி, பரதேசி.
திரைப்படத்தில் இவரை சுவாமிகள் என்றே அழைக்கின்றார்கள். எந்த இடத்திலும் இவரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நாவலில் இவருடைய பெயர் பரமானந்த பரதேசியார். நாவலை ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நிறுத்தி அதற்கேற்றவாறு திரைக்கதை அமைத்ததனால் நாவலில் இடம்பெற்ற சில முக்கியமான பாத்திரங்களை திரைப்படத்தில் காணவில்லை. சண்முகசுந்தரத்தின் இசையில் மயங்கி அவரோடு நட்பு பூண்டு சகல உதவிகளையும் செய்து வந்த காரைக்கால் நடேசன், யாழ்ப்பாணம் சிற்றம்பலம் குமாரசாமி, சுந்தரலிங்கம், கடம்பவனம் பிள்ளை போன்ற பாத்திரங்களுக்கு திரையில் இடமிருக்கவில்லை. இதேபோல் சண்முகசுந்தரத்தோடு சேர்ந்து நாதஸ்வரம் வாசித்த தங்கரத்தினம் என்ற ஏவிஎம் ராஜனியின் பாத்திரம் நாவலில் பெரிதாக காட்டப்படவில்லை. அதேபோல் அன்றைய கால நடைமுறைக்கேற்ப தமிழ் வித்வான்களின் பெயர்களுக்கு முன்னால் கலியுகநந்தி முத்துராக்கு, கோடையீடு சக்திவேல் என்று பட்ட பெயர்களையும் சூட்டி பாத்திரங்களுக்கு மெருகேற்றி வைத்தார் ஏ பி நாகராஜன். டி எஸ் பாலையா, கே தங்கவேலு, நாகேஷ், மனோரமா, டி ஆர் ராமச்சந்திரன், ஏ கருணாநிதி என்று ஒரு பெரிய நகைச்சுவை பட்டாளமே இருந்த போதிலும் எல்லோருமே பாத்திரங்களை உணர்ந்து சிறப்பாக நடித்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக நிஜமான தமிழ் வித்வான்களைப் போல வாசிக்கும் பொழுது மார்பு சதைகளும் குலுங்கும்படி நடித்த டி எஸ் பாலையா, சவடால் வைத்தியாக நடித்த நாகேஷ்,
பெரிய மனுஷனுக்கு உனக்கு ஞானம் கிடையாது, என்னையே என் நாதத்தின் விலை கொடுத்து நீ வாங்க முடியாது. யார்
அண்ணே? யார் அக்கா? என்ன காக்கா? போட்டாம உங்க செவரொட்டி பேர்
செவரொட்டி பேர் செவுத்துல பல்லின்னா ஓட்டோ என்ன பல்லியா?
ஜில் ஜில் ரமாமணியாக தோன்றி பாத்திரத்திற்கு உயிர் கூட்டிய மனோரமா,
என்ன
சத்த வாசிங்களே வாசிங்க.
அடியாத்தி, இந்த நாயனத்திலயும் அதே சத்தம் தான் வருது. ஏ ஆமா ஆமா ராசா,
போன்றவர்கள் ரசிகர் மனங்களில் இன்னமும் அந்த பாத்திரங்களாகவே வாழுகின்றார்கள். திரைப்படம் சண்முகசுந்தரம் மோகனாம்பாளின் திருமணத்துடன் நிறைவு பெறுகின்றது. நாவல் அவர்களது மகப்பேறு வரை நீள்கின்றது. வெறும் தொடர்கதையாக மட்டுமல்லாது தமிழிசை பற்றிய பல தகவல்களை, குறிப்பாக கீர்த்தனைகள், ராகங்களின் பண்புகள், நாட்டார் பாடல்கள், யாழ்ப்பாணத்து கதிரமலை பள்ளு என்று இசையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கதையோடு சம்பந்தப்படுத்தி சலிப்பு ஏற்படா வண்ணம் விரிவாக எழுதியிருக்கின்றார் கொத்தமங்கலம் சுப்பு. அதிலிருந்து சுவையான திரைக்கதையை உருவாக்கி அதனை இயக்கி தந்த ஏ பி நாகராஜன் என்றென்றும் பாராட்டுக்குரியவர்.
திரைக்கு வந்த இலக்கியம் தில்லானா மோகனாம்பாள்.